வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகரமான முடிவுகளை எதிர்பார்க்க ஒரு சிறந்த அணுகுமுறையே நேர்மறை எண்ணங்கள் ஆகும். நேர்மறை எண்ணங்களால் பல நல்ல விஷயங்கள் ஒருவரது வாழ்வில் நடைபெறுகின்றன. நேர்மறை எண்ணங்கள் ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, துன்பங்களை தாங்கும் உந்து சக்தி கிடைப்பதால் நல் வாழ்வு அமைகிறது. இனி எப்படி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு வாழ்வில் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் என பார்ப்போம். நகைச்சுவை உணர்வை வெளிக்கொண்டு வரவும் தினசரி நிகழ்வுகளில் ஒரு நகைச்சுவையான விஷயத்தை நாட வேண்டும். வாழ்க்கையில் சிரிக்க முடிந்த அளவில் சிரித்தால் குறைந்த மன அழுத்தத்தை உணர்வோம். நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களான உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக நல்ல அறிவுரைகளை தந்து உங்களுடைய கருத்துக்களை பொறுமையுடன் கேட்பவராக இருப்பவர்களை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும். சுய சிந்தனை மூலம் நேர்மறை எண்ணங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இதை நான் முன்பு செய்யவே இல்லை என யோசிப்பதை விட்டுட்டு புதிதாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு வந்தது என நேர்மறையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கடினமான செயலாக இருக்கிறது என்று ஒரு செயலை எண்ணாமல் நேர்மறையாக வேறொரு கோணத்தில் அணுக முடியும், சமாளிப்பேன் என்று நேர்மறையாக சிந்திக்க கொள்ள வேண்டும். மனதை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை உள்வாங்க தியான முறையையும் பின்பற்றலாம். நன்றி, வணக்கம்.
துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது. துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. உள்ளதை சொல், நல்லதை செய், தெய்வம் இருப்பதை நம்பி. துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. எவனும் இரு தேவனும் தேவனாவதுண்டு, தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து நில் தொடர்ந்து செல். தோல்வி கிடையாது தம்பி, உள்ளதை சொல் நல்லதை செய், தெய்வம் இருப்பதை நம்பி.
இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு இறை வழிபாடு தமிழில் ஏன் செய்யக்கூடாது. இதுதான் தலைப்பு. அண்மையில் ஒரு செய்தி வந்தது, தமிழ்நாட்டில் இப்போது 64 கோயில்களில் தமிழில் பூசைகளும் அர்ச்சனைகளும் செய்கிறார்கள் என்று. 1000 ஆண்டுகளாக தமிழர் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகின்றது. புரியாத அந்நிய மொழியில் அர்ச்சனை செய்வது அவசியம் தானா? அர்ச்சனை செய்வதற்கு தமிழ் உகந்த மொழியா? அர்ச்சனை செய்வதற்கு உகந்த மொழியானால் அதற்கு ஏற்ற பக்தி இலக்கியங்கள் யாவை? இந்த கட்டுரையில் ஆராயப்படுகின்றன. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் அர்ச்சனைகள் நடந்துள்ளன. 6ஆம் நூற்றாண்டில் வேதியர்கள் வந்த பின் தான் தமிழை மாற்றி சமஸ்கிருத அர்ச்சனைகள் தோங்கின. அதற்கு முன் 1000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்களில் தமிழ்தான் வேத மொழியாக இருந்தது. தமிழ் வேதமுடைத்து மந்திரமுடைத்து என்ற உண்மையை திருமந்திரம், திருவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்கள் ஐயம் திரிபர விளக்குகின்றன. திருமந்திரம் எழுதிய திருமூலர் தன்னை இறைவன் படைத்தது தமிழில் வேதங்களை ஆக்கச் செய்யவே என கூறியுள்ளார். அவர் பாடிய பின்வரும் அடிகள் இந்த கருத்தை இனிதை எடுத்து சொல்கின்றன. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆரே. சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. மேலும் அவர் சொல்கிறார், ஆரியவும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கும் கருணை செய்தாரே. அடுத்ததாக வேதங்களிலிருந்து ஒரு முக்கியமான பாட்டு, சாம வேதத்திலிருந்து ஒரு பாட்டு. தமிழும் சமஸ்கிருதம் வேத மொழிகள் என்பதை ஐயம் திரிபர எடுத்து காட்டுகின்றன. இந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டு. அந்த பாட்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பை உங்களுக்கு இப்போது அளிக்கின்றோம். See the God, see him who is higher than the God, see him who is Sanskrit of the North and Southern Tamil and the four Vedas. இதில் முக்கியமான வரிகள், see him who is Sanskrit of the North and Southern Tamil and the four Vedas. இதிலிருந்து தமிழும் சமஸ்கிருதமும், வடக்கின் சமஸ்கிருதமும் தெற்கின் தமிழும் வேத மொழிகள் என்பதை சாம வேதமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தை திருஞான சம்பந்தர் பாடிய பாடலில் தம்மரர் அடி ஒன்றடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர என்று இரு மொழிகளும் வேத மொழிகள் என்று கூறியிருக்கின்றார். மேற்கூறிய உண்மைகளால் கோயிலில் அர்ச்சனை செய்வதற்கு தமிழ் தகுந்தது, உகந்தது, சிறந்தது என்பது தெளிந தெளிவாகின்றது. சமஸ்கிருதம் ஒரு புனித மொழி, ஒப்பற்ற மொழி, இதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதை போலவே தமிழும் ஒரு புனித மொழி, ஒப்பற்ற மொழி என்பதை நாம் உணர வேண்டும். தமிழும் சமஸ்கிருதமும் பரதகண்டத்தின் மூல மொழிகள். தொன்மை வாய்ந்த இருமொழிகளும் சொல்வளவும் இலக்கிய வளவும் நிறைந்தவை. அவைகளிலிருந்து பல மொழிகள் தோன்றியிருக்கின்றன. இன்றோ சமஸ்கிருதம் மக்கள் பேசும் மொழியாக இல்லாது அழிந்து விட்டது. ஆனால் செம்மொழியான தமிழ் மொழியோ அன்றும் இன்றும் என்றும் அழியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில், ஐரோப்பியர்கள் முதலில் லத்தீனில் தான், பண்டைய மொழிகளில் சிறந்த மொழியான லத்தீன் மொழியில் தான் தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது தத்தமது மொழிகளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற மொழிகளில் செய்கின்றார்கள். ஆங்கிலம் இப்போது லத்தீனில் கோவாபுரியில் மட்டும்தான் தெய்வ வழிபாடு செய்கின்றார்கள். ஒரு தாய்மொழியில் பூசைகளோ இறை வழிபாடு செய்தால் பக்தி பரவசம் பெருகும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. விளங்காத மொழியில் சொல்வதால் ஒருவிதமான பயனும் இல்லை. தமிழில் எவ்வாறு அர்ச்சனை செய்வது என்பதை ஆராய்வோம். நமக என்று சொல்வதற்கு பதிலாக போற்றி என்று கூறி வழங்கலாம். விநாயக பெருமானை வழங்கும் போது வடமொழியில் ஏக தந்தாய நமக என்பதை ஒற்றை கொம்பனை போற்றி என்று வழங்கினால் விநாயகர் அன்போடு ஏற்றுக்கொள்வார் அல்லவா? மேலும் திருநாவுக்கரசரது போற்றி திருத்தாண்டகனுக்கும் மணிமொழியாரது திரு அகவலும் திருவாதவூரது போற்றி திரு அகவலும் தமிழில் அர்ச்சனை நடத்த பெரிதும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. உதாரணமாக சிவபுராணத்திலிருந்து முதல் அடிகள் சிலவற்றை பயன்படுத்தலாம். ஈசனாடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனாடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மேலும் அகவலிலும் பின்வரும் வரிகளை பயன்படுத்தலாம். தாயே ஆகி வளர்த்தரை போற்றி, கைதரவல்ல கடவுளே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலில் இலங்கம் குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் அடி போற்றி, இன்றென காரமுதம் ஆளாய் போற்றி, முன்வா நான்முறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. மேற்கூறிய விடங்களிலிருந்து தமிழ் தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்தது என்பது வெள்ளிடை மலை போல் தெளிவாகின்றது. அதே போல் இயலுமானால் எமது கோயில்களிலும் தமிழை இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஐயமே. நன்றி, வணக்கம். நேயர்கள்,
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை எல்லோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை எல்லோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கார்பேஜ் ட்ரக் அப்படின்ற ஒரு ஒரு சிறு குறுஞ்செய்தி நான் பார்த்ததை குப்பை வண்டிகள் அப்படின்னு மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பேசினேன். சில பேர் நம்முடைய மனசில் முழுக்க குப்பையை கொட்டிட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் கொட்டாதபடி பார்த்துக்கங்க அப்படின்னு அதை சொல்லும்போது எனக்கு ஒரு நெருடல் இருந்தது. அதாவது குப்பை வண்டிகள் நம்ம சொன்னால் அதை கையாள்றவங்களே நம்ம குறைச்சி சொல்லிட்டோங்கிற இம்ப்ரெஷன் யார் மனசுலையாவது வந்துடுமோ அப்படின்னு ஒரு கவலை. இப்போ நம்ம ரொம்ப யோசித்து பேச வேண்டியிருக்கு, ஏன்னா யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதான் கண்ணியமான ஒரு வாழ்க்கை முறை. நம்ம மனமறிய காயப்படுத்தாமல் இருந்தால் கூட சில சொற்கள் அப்படி அர்த்தம் பண்ணுறதுக்கு இடமாயிடுமோ அப்படின்னு தயங்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் இன்னொருத்தரை நம்ப தயாராக இல்லை. ஒருத்தருடைய இன்டெகிரிட்டி, அவங்களுடைய என்ன சொல்கிறது, உள் நோக்கம் இல்லாத ஒரு தூய மனோபாவம், அப்படிப்பட்ட மனிதர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. அதனால் யார் எது சொன்னாலுமே இது அவன் ஜாதிக்காக சொல்லியிருப்பான், இது வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பான், இப்படிலாம் நினைக்கிறதுக்கு நிறைய இடம் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உறவுகளை பேணுவது பொது வாழ்க்கையில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக போச்சு. அப்போ நான் அப்படியே யோசித்தேன், அவர்களுடைய சிறப்பை குறித்து ஒரு பேச்சு. இது என்னோடய செய்தி கூட இல்லை, என் சகோதரி பர்வீன் சுல்தானா ஒரு சொற்பொழிவில் பேசுனது என் மனசில் அப்படியே பதிஞ்சது. அவங்கள அழைச்சி நான் பாராட்டினேன், ரொம்ப அருமையான செய்தி சொல்லியிருக்கமா அப்படின்னு நான் பாராட்டினேன். அந்த செய்தியை நான் இப்போ உங்களோட பங்கிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு வீடு இப்போல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் குப்பைகளை கொண்டு போய் நம்ம வெளியில் வைக்கணும், நம்ம வீட்டுக்கு வெளியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து வைக்கணும். கண்டிப்பாக நம்ம அப்படி தானே செய்யணும், நம்ம அப்படி செய்கிறது இல்லைங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒரு உண்மையான ஜனநாயக நாட்டில் வாழ்கிற தரமான குடிமகனாக நாம் இருந்தோம்னா இந்த பணிகளை எல்லாம் சரியாக செய்யணும். அந்த குப்பை எடுக்கிறவங்க வரும்போது அவங்களுக்கு சரியாக அந்த நேரத்தில் அவங்க இப்போல்லாம் ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க, ஒரு விசில் மாதிரி ஒன்று ஊதுறாங்க, அவங்க வர அடையாளம் தெரியுது. நாம் போய் நம்முடைய குப்பைகளை அந்த வண்டியில் போடணும். அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம காப்பாற்றணும். மாநகராட்சிக்கு நம்ம உதவியாக இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் நம்முடைய கடமை, அதாவது ஜனநாயக குடிமக்களுடைய கடமை. சுதந்திர தினம்னா கொடியேற்றுறது கொடி குத்திக்கிறது மட்டும் இல்லை, ஒரு சுதந்திர நாட்டில் நம்ம ஒரு சரியான குடிமகனாக வாழ்வதாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். குப்பையை தெருவில் கொட்டக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போகிறாங்க, குப்பையை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் அவங்க வீட்டை விட்டு தள்ளி போய் நடுத்தூரில் அப்படியே கொட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட குப்பை இருக்கக்கூடாதான், ஆனால் தெருவில் எங்கே வேணாலும் குப்பையாக இருக்கலாமா? இது என்ன எனக்கு புரியல. ஜனநாயகம் கல்வி ரெண்டு பேரும் புருஷப்படாட்டி படித்தவங்களாக தெரியுறாங்க, நல்ல படித்த ஒரு தோற்றம் அவங்களுடைய தோற்றத்தில் இருக்குது. எப்படி இப்படி கல்வி அறிவு இல்லாத ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை அவங்க பின்பற்றுறாங்க? தெருவு அசுத்தமாக கூடாது அவங்களுக்கு தெரியல. எனக்கு குறை சொல்லாமல் இருக்க தெரியல, குறைகளை பார்த்தா சொல்லாமல் இப்படி இருக்கு. நான் குறை சொல்கிறேன்னா குறைய கண்டுபிடிச்சா சொல்கிறேன், குறைய பார்க்குறேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நான் ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி ஜோரம் அடிக்குதுன்னா ஜோரம் அடிக்குதுன்னு சொல்லிடுவேன். நீ எப்படி ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லலான்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னை தர்மாமீட்டராக கடவுள் படிச்சுட்டாரு, சொல்லிடுறேன் இது தப்பு அப்படின்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்ருங்க. இந்த குப்பை வண்டிக்காரர் வராரு, அவங்க வந்தவொடனே ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, குப்பைக்காரன் வரான் கொண்டு போய் குப்பையை போடு, குப்பைக்காரன் வரான் கொண்டு போய் குப்பையை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அவ்வளவு பிரில்லியண்ட்டாக பெரியவங்களை பார்த்து ஒன்று கேட்குது, என்ன அப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக நாம் தான் குப்பையை வச்சுருக்கிற குப்பைக்காரன், அவனுக்கு சுத்தக்காரன்னு நம்ம வேணால் சொல்லலாம். அவங்க சுத்தப்படுத்துகிறாங்க, குப்பைகளை நீக்கி தெருவை சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. குப்பை அங்கேயே இருந்தால் அழுகி நாறும், நோய் பரவும், பாக்டீரியாக்கள் உண்டாகும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள நீ எப்படி சொல்லணும்ப்பா, என்ன சொல்லணும், சுத்தப்படுத்துகிறவங்க. அப்போ அவங்கள சுத்தக்காரன்னு சொல்லணும், சுத்தப்படுத்துகிறவங்கன்னு சொல்லணும், தூய்மையாளர்கள் அப்படின்னு சொல்லணும், அதை விட்டு குப்பைக்காரன்னு சொல்லியிருப்பா, நீ சொல்கிறது நியாயமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டதா ஒரு சம்பவம். ரொம்ப யோசிக்கணுங்க, ரொம்ப யோசிக்கணும். நாம் மற்றவங்களை பிராண்ட் பண்ணுற போது வார்த்தைகளை அப்படியே அள்ளி வீசிடுறோம். இதுக்கும் 100 வியாக்கியம் நம்ம சொல்லலாம், அதுக்கு இப்படி இந்த அர்த்தத்தில் வந்தது அந்த அர்த்தத்தில் வந்தது அப்படின்னு அதுக்கு இலக்கண குறிப்பெல்லாம் கூட சொல்லலாம். மன்னிச்சுங்க, அவர்கள் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அவங்க இல்லைன்னா அந்த உலகமே நாரி போயிடும். நாரி இப்போ இந்த கொரோனா டயத்தில் கோயிலுக்கு லீவ் விட்டோம், ஸ்கூலுக்கு லீவ் விட்டோம், பெரிய பெரிய நகைக்கடை துணிக்கடை ஹோட்டல் எல்லாத்துக்கும் லீவ் விட்டோம். அவங்களுக்கு லீவ் விட்டோம், அவங்களுக்கு மட்டும் லீவு விடலை. ஏன்னா வி கனாட் லீவ் தம், வி கனாட் லீவ் வித்தவுட் தம், வி கனாட் லீவ் தம், வி கனாட் லீவ் வித்தவுட் தம். அவங்க தயவு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அவர்கள் யார்? கடவுளின் தூதுவர்கள், கடவுளின் பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள், சமூக நலம் பேணுகின்ற மிகச்சிறந்தவர்கள். அந்த சுத்தக்காரர்களை நாம் நன்றியோடு வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம தான் குப்பை வச்சுருக்கிற குப்பை வண்டியாக இருக்கிறோம், அவங்க தூய்மை செய்கிற தூய்மையாளராக இருக்கிறார்கள். எனவே தூய்மையாளர்கள் என்றவர்களை அழைப்பதற்கு நம்முடைய தமிழ் பழக வேண்டும்.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். கவிஞர் வைரமுத்து சமகால பெருங்கவிஞர். அவரது பாடல்களை தொடாமல் பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சி நழுவி ஓட முடியாது. அவர் தமிழ் இலக்கியங்களை தனது பாடல்களில் பயன்படுத்தி இருக்கும் தன்மையை பாட்டே ஆக வேண்டும். படம் புதுமை பெண், இசை இளையராஜா, பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், சுனந்தா, வரிகள் வைரமுத்து. காதலர்கள் நிறைய பேசுவார்கள். ஒருவரை மற்றவர் புகழ்ந்து வர்ணித்து என்று ஆயிரம் இருக்கும், கூடவே சண்டையும் இருக்கும். கொஞ்சம் நிஜம் கொஞ்சம் பொய் என்று சண்டையிலும் பல வகைகள் உண்டு. இருவரில் யாருடைய அன்பு உயர்வானது என்று விவாதிக்கலாம். காதலில் யாருக்கு அவஸ்தை அதிகம் என்றும் விவாதிக்கலாம். அழகன் படத்தில் நாயகனும் நாயகியும் விடிய விடிய பேசுவது ஒரு பாடல் காட்சியாக வரும். புதுமை பெண் படத்தில் வைரமுத்து எழுதிய காதல் மயக்கம் என்ற பாடல் வரிகள். ஆண் நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை, பெண் நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை. இந்த தூக்கம் கனவு பற்றிய வரிகள் முதல் முறை கேட்கும் போதே பிடித்த வரிகள். ஆண் பெண் இருவருக்கும் தூக்கம் பற்றியும் கனவு பற்றியும் அவரவர் நிலை சொல்வது போல். ஆண் சொல்வதென்ன? அவன் தூங்கும் போது நிறைய கனவுகள் வருகிறதாம், அதனால் தொல்லையான். இதற்கு பெண் சொல்லும் பதில்தான் சுவாரஸ்யம். நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை. மெய்யா பொய்யா? மெய்தான். ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை என்று சொல்கிறாள். அடப்பாவி, உன்னால் தூங்க முடிகிறது, அதில் கனவு வருகிறது, வேற என்ன வேண்டும்? என்னை பார், எப்போதும் உன் நினைவில் இருக்கும் என்னால் தூங்கவே முடியவில்லை, அதனால் எனக்கு கனவே இல்லை என்று அவள் அனுபவிக்கும் வேதனையை சொல்கிறாள். இந்த வரிகளில் கொஞ்சம் இலக்கிய வாசம் தேடினால் கம்மனிடம் போய் நிற்கிறது. துயில் என கண்கள் இமைத்தலும் முகழ்தலும் துறந்தாள், வெயிலிடை தந்த விளக்கு என ஒளியிலால் மெய்யாள். சீதை அசோகவனத்தில் உறங்கவே இல்லை, தூக்கமென்று இமைகள் மூடுவதையும் திறப்பதையும் மறந்துவிட்டாள் என்ற கற்பனை. பாடல் முழுவதுமே வள்ளுவன் கம்பன் இளங்கோ என்று அனைவரையும் கொண்டு வந்து அவர்களது நயத்தை தனதாக்கி இருக்கிறார் கவிஞர். இந்த ஒரு பாடலை மட்டுமல்ல, இனி வரப்போகும் பல வாரங்கள் கவிஞர் வைரமுத்துவின் பாடல்களோடு பயணிக்க இருக்கின்றோம். இன்றைய பாடலை உங்களுக்கு வழங்கி விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
Thank you.
பொய்யா பாதத்தில் வீத்த பௌர்ணமியே மார்பினை தீர்ந்து மார்கழியே காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னை மறந்த அனுபவம் ரெண்டு கண்களில் அபிநயம் அழகிய கண்கள் துடிக்கும்
எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்விடு இரவே